जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर எங்கள் அப்பா அம்மா என்னை காஞ்சிபுரம் கூட்டின்னு போவா. கூட்டின்னு போச்சு, இது மாதிரி ஜபிச்சுட்டே இருக்கணும், பெரியவாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அது மாதிரி ஜபிச்சுன்னு போய் பெரியவாளை பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பா தெய்வத்தின் குரல் வாங்கி கொடுத்து இதை படித்து கதை சொல் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு பெரியவா கிட்ட வேண்டிட்டு ஆரம்பிக்கிறேன். தெய்வத்தின் குரலில் முதல் பக்கம் பிள்ளையாரை பற்றி தான் இருக்குது, விநாயகரை பற்றி இருக்குது. பெரியவா என்ன சொல்கிறான்னா, பிள்ளையார் அப்படிங்கிறவரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி கூப்பிட்ற வழக்கம், வேறு எங்கேயுமே அது மாதிரி அவரை பிள்ளையார்னு சொல்ல மாட்டான். பிள்ளைனா பையன் அப்படிங்கிற அந்த இது வருது, அவரை மரியாதையோட பிள்ளையார்னு கூப்பிடுறோம். பார்வதி பரமேஸ்வரா வந்து ஜகத்துக்கே மாதா பிதா, அவளோட முதல் பிள்ளையான பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி பெரியவா சொல்கிறா. இவருக்கு பெருசாக கோவில் கட்டணும், பெரிய கோபுரம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பெரிய பிள்ளையார் ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியவர். எந்த தெருமுனைக்கு போனாலும் அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார். எந்த மரத்துக்கடியில போனாலும், பெரிய மரம் ஒன்று இருந்தா அதுக்கடியில பிள்ளையார் உட்காந்துட்டு இருப்பார். ஒரு நதிக்கரைக்கு போனா அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார். அதனால பிள்ளையார் நமக்கு ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியவர். முருகனும் அவளோட புள்ளதான், ஆனா அவரை குமரன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஆல் ஓவர் இந்தியா அவரை குமரன்னு கூப்பிடுறது உண்டு, நம்மளோட தமிழ்நாட்டுல வந்து குமரக்கடவுள் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவரை வந்து சின்ன பையனாக பார்க்குறோம், முருகனை இன்னும் சின்ன பையனாக பார்க்குறோம். ஆனால் பிள்ளையாரை வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் அவரை பெரியவராக பார்க்குறோம். அது மாதிரி நமக்கு அது மாதிரி ஒரு பாவம் வந்துடுறது. அதனால தான் பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறோம். அவரோட தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பிரணவத்தோட ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறது பெரியவா சொல்கிறா. அதனால அவர் வந்து அந்த பிரணவாக்காரத்தோட ஒரு தத்துவம் தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து சொல்கிறா. ஒரு வாட்டி அவ பாட்டி வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாலாம், அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு கிளம்பின்னு இருந்தாலாம். அவ பாட்டிக்கு வந்து பூஜை பண்றச்ச யாரும் வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாது, ரொம்ப மெதுவா நிதானமா சந்தோஷமா பூஜை பண்ணுவாளாம், அப்படியே டீட்டெயில்டா பூஜை பண்ணுவாளாம். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலாம், அப்போ இவா ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்கோ, நம்ம கைலாசம் வரைக்கும் போகணும், சீக்கிரம் கிளம்புவோம், சீக்கிரம் கிளம்புங்கோ அப்படின்னலாம். அவ பாட்டி சொன்னாலாம், நம்ம கைலாசம் போகணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற பிள்ளையார் என்னால் அப்படியெல்லாம் வந்து சரி இன்னைக்கு இவ்வளோதான் பூஜை அப்படின்ட்டு கிளம்ப முடியாது, நான் நல்லா டீட்டெயில்டாக பூஜையை பண்ணிட்டு தான் வருவேன், உங்களுக்கு பொறுமை இருந்தால் இருங்கோ இல்லாட்டி கிளம்புங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெண்டு பேரும் பார்த்தாலாம், இவா இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டாலாம். கிளம்பின உடனே என்னாச்சா, அவை பாட்டி நல்ல நிதானமாக சந்தோஷமாக பூஜையை முடிச்சாலாம். முடித்த உடனே அங்கேருந்து பிள்ளையார் முன்னாடி வந்தாராம். அவரோட தும்பிக்கையால் அவை பாட்டியை இங்கேயிருந்து தூக்கினாலாம் நேராக கைலாசத்தில் கொண்டு வந்து உக்காத்தி வச்சுட்டலாம். அது மாதிரி உக்காத்தி வச்ச உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்தாலாம். அங்கே அவள் ரெண்டு பேரும் அவை பாட்டியை அங்கே பார்த்துட்டும் சொன்னாலாம், திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிறத அங்கே பாடினாலாம் அருணகிரிநாதர். இதை வந்து அங்கே திருப்புகழில் வந்து அவர் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாராம். இது மாதிரி விநாயகர் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக நிறைய லீலைகள் பண்ணிடுவார். அவை பாட்டி வந்து பிள்ளையாரை பார்த்து பாடினது தான் விநாயகர் அகவல் அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்புறம் விநாயகமூர்த்தி அவரோட உடம்பை பார்த்தா, அவரை வந்து அப்படியே எங்கேயான அவரோட மூர்த்தியை பார்த்தா நிறைய விஷயம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாமா. அவருக்கு என்ன கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு பார்த்தா, ஒரு வாட்டி ஈஸ்வரன் கிட்ட வந்து உங்கள் தலையை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து அதனால தான் நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறோம். ஏன் தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, தேங்காய்க்கு மூணு கண் இருக்குது, சிவனுக்கு மூணு கண் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தேங்காய்க்கு மூணு கண் இருக்குது. அந்த தேங்காயை செதற விட்டா, அதாவது நமக்கு எது இருக்கிறதுலே முக்கியமோ அதை தான் நம்ம சுவாமிக்கு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம தலை தானே நமக்கு இருக்கிறதுலே முக்கியம், அந்த மாதிரி சிவனுக்கு வந்து சிவனோட தலையை வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி, அதை வந்து விநாயகருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம தேங்காயை உடைச்சி பிள்ளையாருக்கு கொடுக்குறோமா. அது தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, சதுர் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, இதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற ஒரு வழக்கம். சதுர் தேங்காய் உடைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வழக்கம். அதை எடுத்து நல்ல வேகத்தோட உடைக்கிறச்சு என்ன ஆகுது, தூள் 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 தூளாக விழருது இல்லையா. அப்போ அது யாருக்கு போகணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு தான் போகணுமா. இது பெரியவா சொல்கிறா. அவர் 1941 சாத்துர் மாசியம் நாகப்பட்டினத்தில் இருந்தாராம். அப்போ ஒரு குழந்தைகிட்டேருந்து அவர் இதை கற்றுண்டாராம். அங்கே என்ன ஆச்சா, பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு வந்தா ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து சுற்றி வந்து நின்றுருவாளாம். அந்த தேங்காய் உடைச்சாவா மேலேயே தெரிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி பக்கத்தில் வந்து நின்றுண்டு அதை உடச்ச உடனே டமால் டமால் டமால்னு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாலாம். இது மாதிரி பண்ணுறச்சே சில பேர் வந்து அங்கே கைங்கரியக்காராலாம் இருந்தா இல்லையா, அவள்லாம் ஏ போ இங்கே நிற்காத, பெரியவா மேலே விழுந்துருவாளோன்னு அவளுக்குலாம் பயமா. பெரியவா மேலே பற்றுவா, பெரியவா மடியாக இருப்பா இல்லையா, பெரியவா மேலே பற்றுவா, பெரியவா மேலே விழுந்துருவான்னு பயமா. அதனால் போ அப்படின்ன உடனே ஒரு குழந்தை வந்து அங்கேருந்து கேட்டுதான், நாங்கள் எதுக்கு போகணும், பிள்ளையாருக்கு இங்கே தேங்காய் உடைச்சா யாருக்கு அந்த தேங்காய், குழந்தைகளுக்கு தானே, அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த தேங்காய் கொடுக்காம நாங்கள்லாம் போயிட்டா அப்போ யார் அந்த தேங்காவை எடுத்துப்பா அப்படின்னு வந்து அந்த குழந்தை திருப்பி கேட்டு தான் அந்த கைங்கறிக்காரால. அப்போ தான் பெரியவாளுக்கு புரிஞ்சுதான், ஆமாம் இவாளுக்கு தானே அது வந்து கிடைக்கணும், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணால் அந்த நெய்வேத்தியம் குழந்தைகளுக்கு தான் அதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து இங்கே சொல்கிறார். அது மாதிரி குழந்தைகளுக்கு தேங்காய். அப்புறம் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு தத்துவமும் இருக்கான். இந்த தேங்காய் மாதிரி அதோட ஷெல் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஹார்டாக இருக்கும், அது மேல் பகுதி வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும், அது மாதிரி நம்மளோட ஈகோ, நான்னு இருக்கே நம்மளோட இது, அது அந்த ஷெல் மாதிரி. அது ஒரு போடு போட்டால் அதுலேருந்து எப்படி அந்த இளநீர் ஸ்வீட்டாக வருது, அது மாதிரி நம்மளோட மனசு வந்து மனசுக்குள்ளே இருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ரொம்ப இனிமையானவா, நம்மளோட அந்த ஸ்வீட்னஸ் அப்போ தான் வெளிப்படும். நம்மளோட அந்த தேங்காய் பிள்ளையாருக்கு உடைக்கரிச்சே, ஹே பிள்ளையாரப்பா என்னோட இந்த ஈகோ இதே மாதிரி செதறட்டும், எனக்குள்ளே அந்த இனிமையான அந்த குணங்கள் வெளில வரட்டும் அப்படின்னு வேண்டிண்டு நம்ம பிள்ளையார்கிட்ட தேங்காய் உடைக்கலாம். அவரோட உடம்பை பார்த்தா ரொம்ப ஸ்பெஷல், பிள்ளையாரோட உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா அவருக்கு யானை முகம், பெரிய தொப்பை, அதுக்கப்புறம் உடம்பு பெருசு, ரொம்ப ஸ்வீட் இல்லை பிள்ளையார் பார்க்கறதுக்கே. அவருக்கு ஸ்தூலகாயர் அப்படின்னு வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. மலை மாதிரி இருக்கு அவரோட உடம்பு, ஆனால் அவர் ஒரு குழந்தை, அதுதான் வந்து இதோட அர்த்தமா. அப்போ குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழந்தைலாம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணுமா, குழந்தைலாம் வந்து அப்படியே சோனியா இப்படி ஒல்லியா இருக்கக்கூடாது, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அதே மாதிரி சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவா ஒல்லியா தான் இருக்கணுமா, சன்னியாசி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்றா. ஏன்னா வயசாக வயசாக நம்மளால் ராத்திரியில் ரொம்ப சாப்பிட முடியாது, நம்ம ராத்திரியில் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், குறைச்சுட்டே வந்துடும் நம்மளோட சாப்பாடு. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது, நல்லா சாப்பிடணும். அதை காட்டுறதுக்கு தான் அவர் கையில் எப்போவுமே மோதகத்தை கையில் வச்சுட்டு இருக்காராம். இன்னொரு ஒரு விஷயம் பிள்ளையாரை பற்றி பார்த்தோன்னா, அவர் யானை மாதிரி இருக்கார். யானை மாதிரி முகம் மட்டும் கிடையாது, அவரோட உடம்பே பார்த்தா யானை மாதிரி இருக்குது. ஆனால் அவரோட வாகனம் எப்படி இருக்குது, இத்தினூண்டுக்கு ஒரு மூஞ்சூர், ஏன் எப்படி இருக்கு? மற்றவாள்லாம் பார்த்தேன்னா, சிவன் பார்த்தேன்னா காலமாடு, அதுக்கப்புறம் ஐயனாருக்கு குதிரை, நம்ம பெருமாளுக்கு கருடன், இது மாதிரி அவாவாளோட உடம்புக்கு தகுந்த போல ஒரு வாகனத்தை வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த பிள்ளையார் மட்டும் ஒரு மூஷிக்கத்தை வச்சுட்டு இருக்காதே, ஏன் இது வந்து கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தா, நம்ம வாகனத்தை வச்சு, நம்மளோட வாகனத்தோட சைஸை வச்சு நம்ம கடவுள் வந்து தன்னோட ஸ்டேச்சர் டிசைட் பண்ணுறது இல்லை. அதாவது இவர் ரொம்ப பெரிய ஆள், இவர் எவ்வளோ பெரிய கார் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது, கடவுளுக்கு அது மாதிரி கிடையாது. அவர் எதை எடுத்துட்டாலும் அது ஈக்குவலாக தான் பார்ப்பார்னு காட்டுறது ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த மூஷிக்கத்துக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை கொடுத்துட்டார் பிள்ளையார். இன்னொரு விஷயம், அவர் எப்படி அது மேலே ஏறுவார் அப்படின்னா, அவர் தன்னோட வெயிட்டை அத்துணூண்ட காக்கிடுவாராம். அவர் உடம்பு வேணால் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குமே தவிர, அவரோட வெயிட்டை அவரால் அத்துணூண்டுக்கு குறைச்சிக்க முடியுமா? தட் ஒரு மூஷிக்கத்துக்கு மேலே கூட அது கூட ஹர்ட் ஆகாமல் அவ்வளோ ஜாலியாக அது மேலே அவரால் சவாரி பண்ண முடியுமா? அது மாதிரி பிள்ளையார் அது நமக்கு காட்டுறாராம். அதே மாதிரி அது எவ்வளோ ஈஸியாக அது வந்து அந்த மூஷிக்கத்துக்கு மேலே எங்கே வேணால் போவாரோ, அதே மாதிரி அவர் ரொம்ப ஈஸியாக நம்ம மனசை திறந்தோன்னா உடனே உள்ளே வந்து உட்காந்துருவார். எல்லா மிருகங்களுக்கும் ஒரு ஒரு பகுதி ரொம்ப பிடிக்கும். ராவணன் வந்து ராமாயணத்தில் சொல்கிறா, குரங்குகளுக்கு வால் ரொம்ப பிடிக்கும்னு. அது மாதிரி இந்த மயிலுக்கு தன்னோட தோகை ரொம்ப பிடிக்குமா, ஒரு ஒரு மிருகத்துக்கு ஒரு ஒரு பகுதி ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அது மாதிரி இங்கே யானைக்கு தந்தங்கள் ரொம்ப பிடிக்குமா, அந்த தந்தத்தை எப்போவுமே ரொம்ப நல்லா பாதுகாத்து வச்சுக்குமா அது. அந்த மாதிரி இருக்கச்சே மகாபாரதம் எழுதிருச்சே, அந்த தந்தத்தையே உடைச்சு பிள்ளையார் எழுதினாராம். ஏன் அது மாதிரி பண்ணார் அப்படின்னா, அந்த மகாபாரதம் அவ்வளோ தர்மம் நிறைஞ்ச ஒரு காவியம், அந்த தர்மத்தை நிறைஞ்ச காவியத்தை எழுதுறதுக்கு என்னோட தந்தம் எவ்வளோ ப்ரெஷியஸ் எனக்கு, அது போனாலும் பரவாயில்ல, இந்த காவியம் தடைபடக்கூடாது அப்படின்னு அவர் உட்காந்து எழுதினாராம் மகாபாரதத்தை. இது மாதிரி அந்த தர்மத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்னு ஒரு பக்கம் காட்டுறார், இன்னொரு பக்கம்
அவரால் வந்து அந்த தந்தத்தை உடைச்சிக்காமல் அது பண்ண முடியாதுங்கிறது இல்லை. பிள்ளையாருக்கு வேணும்னா அவருக்கு டக்குன்னு எது வேணால் கையில் வரும், அவரால் எழுத முடியும். இது ஜஸ்ட்டு நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக, அந்த மகாபாரதத்தோட இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக அவர் இதை பண்ணாராம். அதே மாதிரி ஒரு அசுரன் இருந்தாலாம் அந்த அசுரனை அவரோட தந்தத்தால் கொண்டுட்டாராம் பிள்ளையார். ஸோ ஒரே வஸ்து தான் அந்த தந்தம்ங்கிறது, ஒரே வஸ்து தான். அதை கொல்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், பேனாவாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிள்ளையார் காமிச்சிருக்கார். நம்ம நிலாவை பார்த்தாலோ, இல்லை கடலை பார்த்தாலோ, இல்லை ஒரு யானையை பார்த்தாலோ நமக்கு டயர்டாகவே ஆகாது. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து அந்த நிலாவை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அந்த கடலை ரசிக்கலாம், இல்லை ஒரு யானையை அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம். அது மாதிரி டயர்டே ஆகாதுன்னா அது பிள்ளையாரை பார்த்தா தான். அவ்வளோ அழகாக இருப்பாராம் அவரை. வேணால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறச்சி இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்கோ, அவரை பார்த்தா நமக்கு டயர்டே ஆகாது. ஒரு வாட்டி ஒரு ராட்சசன் இருந்தானா, அந்த ராட்சசனுக்கு பேர் பண்டாசுரன். அவன் விக்னம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போட்டு அம்பாலோட சேனையை வந்து அவனோட சண்டை போடுறதுக்கு வரவிடாமல் வந்து தடுத்துட்டானான். உடனே சிவன் வந்து பார்வதியை பார்த்து ரொம்ப ஆசையாக பார்த்தாராம். ஒரு மந்தகாசமாக ஒரு சிரிப்பு சிரித்தாராம். அப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் தான் இந்த விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்வதி பரமேஸ்வராலோட பிள்ளை அப்படிங்கிறதுனால தானே நம்ம பிள்ளையார்னு கூப்பிடுறோம். அவர் வந்து இந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி அந்த அசுரனை கொல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாராம். அது மாதிரி நம்ம எந்த சுவாமியை நம்ம வேண்டிக்க போறோம்னாலும், இப்ப தெய்வத்தின் குரலே நம்ம வந்து சொல்ல போறோம், இல்லை கேட்க போறோம், நம்ம பெரியவாளை வேண்டிக்க போறோம் அப்படின்னாலும், முதல்ல பிள்ளையார்கிட்ட குட்டிண்டு, பிள்ளையாரப்பா நான் இது மாதிரி ஒரு ஜேர்னியில் இறங்கியிருக்கேன், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த பிள்ளையாரை வேண்டிக்கிறது மட்டுமே என்னோட லைஃப் அப்படின்னு வேற எந்த சுவாமியும் நான் வேண்டிக்க மாட்டேன், எனக்கு பிள்ளையார் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறவாளுக்கு, அந்த ஒரு ப்ராக்டிஸில் இருக்கிறவாளுக்கு கானாபத்தியம் அப்படின்னு பேர் அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதே மாதிரி நம்ம தோப்புக்கரணம் போடுறோம் இல்லையா, ஏன் நம்ம தோப்புக்கரணம் போடுறோம்னு தெரியுமா? இதுவும் பெரியவா சொல்லியிருக்கா. ஒரு வாட்டி பிள்ளையார் என்ன பண்ணாராம், அவர் ரொம்ப விஷமம் பண்ணிட்டு இருப்பாரா, மகாவிஷ்ணு கிட்டேருந்து அவரோட சக்கரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாராம். எங்கே ஒழிச்சு வச்சுட்டார் அப்படின்னா, அவரோட வாய்க்குள்ளே போட்டுட்டார். அவருக்கு சாப்பிட பிடிக்கும் இல்லையா, எதை எடுத்தாலும் வாயில போட்டுருவார். இவரோட சுதர்ஷன சக்கரத்தையும் எடுத்து வாயில போட்டுட்டாராம். இப்போ இவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது, இவர்கிட்ட போய் கண்ணா குடுறான்னா இன்னும் தரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க போறாரு. என்ன பண்றது அப்படின்னு மகாவிஷ்ணு யோசிச்சாராம். சரின்னு சொல்லிட்டு அவரோட நாலு கையாலையும் அவரோட காதை பிடிச்சிட்டு தத்தகாபத்துக்கான வந்து மகாவிஷ்ணு டான்ஸ் ஆடினாராம். இவர் இது மாதிரி ஃபன்னியா டான்ஸ் ஆடுறாருன்னு பார்த்த உடனே பிள்ளையார் ஹஹஹஹான்னு சிரிச்சாராம். அவர் சிரிக்கரிச்சு அந்த சுதர்ஷன சக்கரம் வாயிலேருந்து வெள்ளம் வந்து விழுந்து விடுத்தான். அப்போ அந்த அப்பதான் வந்து அவர் அந்த சுதர்ஷன சக்கரத்தை திருப்பி எடுத்துட்டாராம் மகாவிஷ்ணு. இவரை சிரிக்க வச்சு எடுத்துட்டாராம். அது மாதிரி பிள்ளையாருக்கு வந்து நம்ம தோப்புக்காரணம் போடுறச்சே வந்து இது மாதிரி மகாவிஷ்ணு இது மாதிரி பண்ணாரே அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம தோப்புக்காரணம் போடலாம். பிள்ளையாருக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதை பார்த்தா சிரிப்பாரா, நம்மலாம் பண்ற தோப்புக்காரணத்தை பார்த்தா சிரிக்கிற மாதிரி தானே நம்மளும் பண்றோம். இதுல வந்து இது ஆக்சுவலா ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையா, தொற்பி கரணம் அப்படின்னு. இந்த தொற்பின்னா என்னன்னா கையால, கரணம்னா காது. கையால காதை பிடிச்சிட்டு நம்ம உட்காந்து உட்காந்து எழுந்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் தொற்பி கரணம் அப்படின்னு பேராம். அதுதான் நம்ம இப்படி சொல்லி சொல்லி தோப்பு கரணம் அப்படின்னு ஆயிடுதான். அது மாதிரி நம்ம பிள்ளையாரோட ஆசிர்வாதத்தால பிள்ளையார்கிட்ட வேண்டிண்டு நம்ம எல்லாரும் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற இந்த பெரிவாலோட இந்த புஸ்தகத்தை நான் படிச்சு உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.
ராம் ராம். நீங்கள் திருப்பி வந்து இந்த தெய்வத்தின் குரல் சீரீஸ் கேட்க வந்திருக்கேள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது. ப்ளீஸ் ஸ்ப்ரெட் தி வேர்ட் அரவுண்ட். என்னோட யூடியூப் சேனல் கால் செம ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, அண்ட் ஃபேஸ்புக்கில் செம ஸ்டோரியை லைக் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு லீவ் மீ எ மெசேஜ் ஆர் என்ன லேட்டஸ்ட்டாக நான் என்ன எபிசோட்ஸ் போடுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். தேங்க்யூ. ராம் ராம்.